அற்புதமான சார்பட்ட பரம்பரை படத்துக்காக தான் இந்த கிளாப்ஸு. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சார்பட்ட பரம்பரை பார்த்தாச்சு. நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன், இந்த படத்தை கிட்டேருந்து நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்தேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. அதாவது பெரும்பாலான படங்கள், இப்போ வர படங்கள்கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த படத்துக்கும் நான் வந்து ட்ரெய்லரெலாம் பார்க்காம என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரெய்லரெலாம் பார்க்காமலே இருந்தேன். ஆனால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் போடுற ஆர்யாவோட ஃபோட்டோஸ், இதுக்கு முன்னாடி அவர் ஜிம்லேருந்து போட்ட ஃபோட்டோஸ் அதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே இந்த படத்துக்கு ஒரு ஒருத்தரும் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அதுவே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த படத்தை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி நல்லா இருக்கணும், இவங்க எல்லோரும் போட்ட அந்த உழைப்பு வந்து நல்ல விதமாக, ஏன்னா உழைப்பு வந்து எல்லா படத்துக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே போடுறாங்க. படம் ஃப்ளாப் ஆனாலும் ஹிட் ஆனாலும் எல்லாருமே ஓரளவுக்கு படத்துக்கு தேவையான உழைப்பை போட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்யா கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் சொல்லலாம், அவர் பயங்கரமாக சைக்கிளிங் பண்ணுவார் அது பண்ணுவார்னு சொல்லலாம். ஆனால் கூட இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க பாடி நார்மலாக தான் இருக்கும், சிக்ஸ் பேக் மாதிரி இருக்காது. ஆனால் இந்த படத்துக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க உடம்பை இலக்கி அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பாக்ஸிங் படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் படமாக இருக்கட்டும், அந்த ஹீரோ மட்டும்தான் அதுக்கு தேவையான உழைப்பு போடுவார், சிக்ஸ் பேக் வச்சுருப்பார் இல்லை ட்ரிம்மாக இருப்பார் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் கலையரசனாக இருக்கட்டும், இந்த ராமன் அப்படின்ற அந்த கேரக்டரில் நடித்த சந்தோஷாக இருக்கட்டும், அந்த ரோஸ் நம்ம மாடம் என்ன சொல்கிறது டான்ஸிங் ரோஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு உழைப்பு போட்ட மாதிரி முன்னாடியே தெரிஞ்சுது. அதனால தான் எனக்கு இந்த படத்துக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் இருந்துச்சு இல்லை அதை விட ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து சில நேரம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு மேலே படம் இருக்கிறது வந்து ஒரு சில நேரங்களில் தான் அந்த மாதிரி நடக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். போன வருஷம் வந்து சூரரை போற்றுவோம், மூக்குத்தி அம்மன், இந்த ரெண்டு படமும் தான் ஓடிடியில் வந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆன படம் வந்து சார்பட்ட பரம்பரை தான். அதாவது இந்த சார்பட்ட பரம்பரை அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்த சில பாக்ஸிங் படங்களை பற்றி நம்ம ஒரு கொஞ்சமாக பார்க்கலாம், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்க்கலாம். அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த மொதல் பாக்ஸிங் படம் அப்படின்னா பத்ரி தான் சொல்லுவேன். 90s ஏதாவது வந்திருக்கலாம் இல்லை 80s ஏதாவது வந்திருக்கலாம், கண்டிப்பாக எனக்கு அது எதுவும் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு விவரம் தெரியாத வயசில் அதெல்லாம் வந்திருக்கிறதுனால நான் பார்க்கலையோ என்னவோ தெரில. இங்கிலீஷில் ஒரு சில பழைய படங்கள் பார்த்துருக்கேன், ரேஜிங் புல் பார்த்துருக்கோம், க்ரீடு பார்த்துருக்கோம், வீவர் கிங்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது அது கூட பாக்ஸிங் சம்மந்தமான ஒரு இது, அப்புறம் நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலோனோட ராக்கி எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி இங்கிலீஷில் ஒரு சில படங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் தமிழில் வந்து ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பத்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த படம், அந்த டைமில் அது சரியான ஹிட்டு. அதுவும் அந்த படத்தில் வந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்டு. அந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக், ஆனால் அது அப்போது எனக்கு ஆப்வியஸாக தெரியல. தமிழ்லையும் விஜய் நடிக்கிறாருன்னா அவர் அதுக்கான உழைப்பை கண்டிப்பாக போட்டிருந்திருப்பார். நம்ம ஐம் ஜஸ்ட் அ ட்ராவலிங் சோல்ஜர் அந்த பாட்டெலாம் கேட்டிருப்போம், செம்மையாக இருக்கும். அதில் அவர் பண்ணுற எக்ஸசைஸு, டயர் அந்த அதை கைக்கு மேலே கார் ஏறுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ரியாஸ் கான் நடிச்சிருப்பார். ஸோ அவர் தான் அந்த படத்தில் மெயின் கிக் பாக்ஸராக இருப்பார். அந்த படத்தில் பாக்ஸிங்னு சொல்ல முடியாது, கிக் பாக்ஸிங். ஸோ அதில் அவர் தான் மெயின் கேரக்டராக இருப்பார். வில்லன் பார்த்திங்கன்னா நல்ல பாடியாக இருப்பார், ஒரு நார்த் இந்தியன் மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து காரணத்தினால போட்டியிட முடியாததுனால தம்பி வந்து இது பண்ணுவார். இதுக்கு நடுவில் படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட் ட்ராக் போவோம், ஒன்று மோனலோட லவ் போவோம், அப்புறமா இன்னொரு அந்த ஆக்ட்ரஸ் பேர் கூட மறந்துட்டேன், அவங்களோட வந்து நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்புறமா அது லவ்வாக மாறும். படத்தில் 5 பாட்டு ஃபைட்டு எல்லாமே இருக்கும் அந்த படத்தில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஆனால் அது ஒரு பாக்ஸிங் படம் அப்படிங்கிறது தான் நமக்கு அப்போதைக்கு ஒரு இது. ஓகே, அந்த ஃப்ரெண்டு வந்து பூமிக்கா, இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த பத்ரிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, பத்ரி வந்து 2001 வந்துச்சு. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2004 எம் குமரன் வந்துச்சு. எம் குமரன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது என்னடா பத்ரியில் என்னடா ஃபைட்டு போனால் அதை போய் நம்ம அப்போ பார்த்தோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு எம் குமரன் ஃபைட்டு பார்க்கும்போது. ஏன்னா எம் குமரன் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பத்ரியை விட கொஞ்சம் பாக்ஸிங்க்கான ஸ்கோப்பு, அதுவும் கிக் பாக்ஸிங் தான், எம் குமரனும் கொஞ்சம் ஒரு ஸ்கோப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா அசினோட லவ் போர்ஷன்ஸ் இருந்தாலும் படத்தோட ப்ரிடாமினன்ட் கதை வந்து பார்த்திங்கன்னா அப்பா பாக்ஸராக இருப்பார், அப்புறம் அப்பா வந்து ஒரு கோச்சாக இருப்பார், அவர் ட்ரெயின் பண்ண ஒருத்தவங்க கூட போய் ஃபைட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி படம் ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஓரளவுக்கு அந்த கிக் பாக்ஸிங் சம்மந்தமாகவே வரும். நல்லாவே எடுத்துருந்துருப்பாங்க. அது வந்து ஜெயம் ரவி வந்து அவரோட ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் வந்து அப்போ தான் வளர்ந்துட்டு வந்த ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடைவேளைக்கு அப்புறம் 2014 மான் கராத்தே வந்துச்சு, நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த படம். ஆக்சுவலாக இது வந்து நான் பாக்ஸிங் லிஸ்ட்டில் சேர்க்கலாமா இல்லையான்னு யோசித்தேன். படத்தில் பாக்ஸிங் இருக்குது, ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு சரியாக எடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படம் வந்து காமெடி படம், ஸோ அதை வந்து நம்ம சீரியஸான ஒரு பாக்ஸிங் படங்களுக்கு நடுவில் இதை சேர்த்தோம்னா அது நம்ம ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அவர் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்ருப்பார், படமே காமெடி படம் அப்படிங்கிறதுனால பெருசாக சீரியஸாக எடுத்துக்க முடியல. இல்லை சீரியஸாக எடுக்கக்கூடிய மாதிரி இந்த படத்தை சூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த படம் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த வருஷமே பூலோகம் வந்துச்சு 2015, அதாவது எம் குமரனில் ஜெயம் ரவி 2004 நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் 11 அப்புறம் இன்னொரு பாக்ஸிங் படம். இது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைத்தளம்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த பூலோகமுக்கும் சார்பட்ட பரம்பரைக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு லோக்கல்ஸ் அந்த மாதிரியான ஒரு இது, ஒரு என்ன சொல்கிறதுனா ஸ்டாண்டர்ட் பாக்ஸிங்கை நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு ஊரில் நடக்கிற வெளிநாட்டு குத்து சண்டை அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சுது. அதில் அதே மாதிரி அதுலேயும் த்ரிஷாவோட ஒரு சின்ன ஒரு கேரக்டர் போகும். ஆனால் இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்ன சொல்கிறதுனா நிறைய பாக்ஸிங் சம்மந்தமான விஷயங்கள் முதல்ல இருந்தே நடக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கும்பல் இருக்கும், ஆறுமுகம் அப்படின்னு இன்னொரு கும்பல் இருக்கும், அவர் கூட தான் சண்டை போடுவார். ஒரு ஹிஸ்ட்ரி காட்டுவாங்க, ரெண்டு கும்பலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுவாங்க. அப்புறம் இவர் வந்து அந்த ஆப்போனண்டை அடித்து உடச்சிருவார். அப்புறம் அந்த ஆப்போனண்ட்டு அடிபட்டதுக்கு அப்புறமா வந்து இது வந்து கொஞ்சம் வயலன்ஸை தூண்டுற மாதிரியான விஷயமா தெரியுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணணும்னு பார்ப்பார். அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியன்ஸ் அசிங்கப்படுத்துவார், அப்புறம் இவர் போய் ஃபைட் பண்ணணும்னு நினைப்பார். அந்த மாதிரி போகும். ஒரு நல்லாவே எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல படம், ஆனால் சரியாக போகலைன்னு நினைக்கிறேன். மேபி த்ரிஷாவோட சில போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருந்ததுனாலையோ என்னவோ தெரியல. ஜெயம் ரவியும் ஓரளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணியிருப்பார், 6-pack இருக்காது, ஆனால் கண்டிப்பாக ஒரு பாக்ஸிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிசிக் வச்சுருப்பார். அதே மாதிரி இதில் அந்த ஃபாரின் கேரக்டரில் நடித்தவர் பார்த்திங்கன்னா நேதன் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர். இந்த நேதன் ஜோன்ஸுங்கிறவர் வந்து நம்ம மேட்மேக்ஸ் ஃபியூரி ரோட்டில் நடிச்சிருப்பார், நீங்கள் அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா ஜெட்லியோட ஃபியர்லெஸ் அப்படிங்கிற படத்தில் இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் அங்கே நடிச்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஜெட்லி வந்து சைனாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து பின்பற்றிட்டு இருப்பார், அவங்க இப்போ வெள்ளைக்காரன் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இந்த நேதன் ஜோன்ஸ் வந்து பாக்ஸிங் பண்ணுவார், இந்த ஜெட்லி வந்து அவர் கூட சண்டை போடுற மாதிரி. அது ஒரு பிரமாதமான படம், ஜெட்லியோட ஒரு சூப்பர் ஹிட் ஒரு படம் வந்து ஃபியர்லெஸ், அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பூலோகம் பார்த்திங்கன்னா அதுலேயும் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை இந்த வெள்ளைக்காரனை இது பண்ணுறதும் இல்லாமல் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஸ்பான்சர்ஸ் வச்சு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரகாஷ்ராஜ் இருப்பார், அதுவும் ஒரு நல்ல படம். அதுக்கப்புறமா 2015 வந்து வலியவன் அப்படின்னு ஜெய் நடித்த படம். இது பார்த்திங்கன்னா படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours 2.75 hours இருக்கும், 1.5 hours வரைக்கும் ஒன்றுமே இருக்காது பாக்ஸிங் சம்மந்தமாக. அதுக்கப்புறமாவும் கூட பார்த்திங்கன்னா பாக்ஸிங்காக ட்ரெயின்லாம் பண்ணுவார், ஒரு ஆளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியா சொல்லிடுவாங்க, அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், அதுக்காக ட்ரைனிங்லாம் பண்ணுவார். ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸிங் ஸ்டேஜ் மாதிரி இருக்காது, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வச்சு சண்டை போடுவாங்க. இது ஆனால் அந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஜெய் பார்த்திங்கன்னா 6-pack வச்சுருப்பார் அந்த படத்தில், நல்ல ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணியிருப்பார். அதாவது அந்த நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நல்ல லவர் பாய் மாதிரி இருப்பார், செகண்ட் ஹாஃபில் நல்ல ரஃப் அண்ட் டஃபாக, அதாவது இறுதி சுற்றில் மாதவன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருப்பார். ஆனால் 6-pack வச்சுருப்பார், தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக, அதுவும் அந்த படமும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆனால் அதுலேயும் ரொம்ப வந்து பாக்ஸிங் சம்மந்தமாக இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்தது வந்து 2016 இறுதி சுற்று. இறுதி சுற்றில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இல்லை இந்த படத்தில். ஏன்னா ரித்திகா சிங் வந்து நிஜமாகவே அவங்க ஒரு பாக்ஸர் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு அது சொல்லித்தரணுன்ற அவசியமே இல்லை, அவங்களுக்கு அது நேச்சுரலாக வரும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. அதாவது இதுலேயும் ஒரு சின்ன லவ் ஆங்கிள் இருக்குது, இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸிங் ஃபைட்ஸு, அதுக்கப்புறமா நேஷ்னல் லெவலில் நடக்கிற பாலிட்டிக்ஸும் இந்த படத்தில் நிறையவே காமிச்சிருப்பாங்க. அதாவது என்னென்ன மாதிரி அரசியல் வேலைகள் பண்ணுறாங்க, அதை தாண்டி எப்படி வந்து இந்த பொண்ணு வந்து எப்படி சண்டை போடுறா இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுலேயுமே வந்து ஒரு சைடு ஆங்கிள் இருக்கும். அதுவும் இல்லாமல் மித்த படங்களை கம்பேர் பண்ணுற விட இந்த படத்தில் வந்து பாக்ஸிங் வந்து கொஞ்சம் ஜெனியூனாக எடுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2011 பத்ரியில் ஆரம்பித்து 2016 இறுதி சுற்று வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 15 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் வந்த எல்லா படமுமே நான் சொன்னது பார்த்திங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் மட்டும்தான் ரொம்பவே இன்வால்வாக இருப்பாங்க, அவங்க மட்டும் ஃபிசிக்காக நல்லா வச்சுருப்பாங்க, ஆப்போனன்ட்ஸும் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் கதைத்தளம் வந்து அவங்கள தாண்டி பாக்ஸிங் வந்து பெருசாக கிடையாது, இல்லை ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சு முடிச்சுருவாங்க மாதவனுக்கோ இல்லை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சு காமிச்சு முடிச்சுருவாங்க. பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், எம் குமரனில் பூலோகம்லேயும் அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிச்சு முடிச்சுருவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது சார்பட்டா வந்து 2021 வந்திருக்கு, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிடுச்சு பத்ரி வந்து. இந்த படத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா இது வரைக்கும் வந்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து லவ் ஆங்கிள் ரொம்ப காட்டவே இல்லை. எந்த விதமான அரசியல் இருக்குது படத்தில், ஆனால் அதுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு கும்பல், அதாவது படம் ஸ்டார்டிங்கில் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா சார்பட்ட பரம்பரைக்கும் இடியப்ப பரம்பரைக்கும் ஒரு சண்டை நடக்குது, படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் இதே தான் கொண்டு போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் ரெண்டு கும்பலுக்கும் சண்டை, இத்தனைக்கும் சார்பட்ட பரம்பரைக்கு உள்ளேயே நடக்கிற சண்டை தான் இந்த மெயின் சண்டையை விட அந்த சண்டை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறதையும் படத்தில் ரொம்பவே காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் நடிச்சிருக்கிற எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும், கலையரசனாக இருக்கட்டும், இந்த சந்தோஷாக இருக்கட்டும், ஜான் விஜயா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸிங்க்கு ரிலேட்டடாக நல்லா ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணி ஒருத்தர் இவர் பாக்ஸர்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு நம்புகிற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது படம் எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், அப்புறம் படம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற நிறைய வேலை இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து நான் ஒரு பாக்ஸிங் படம் எடுக்கிறேன், எனக்கு 6-pack வானா உடனே வர முடியாது, அதுக்கு அவர் ட்ரெயின் பண்ணி ஒரு மினிமம் ஒரு 6 மாதமாவது ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அது மாதிரி எல்லாரையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நல்லாயிருக்கும், ஆனால் டேக்கிங் பார்த்திங்கன்னா பயங்கர வர்ஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பரமசிவனில் வந்து அஜித் வந்து பைக் மேலே ஏறி நின்று ஸ்டண்ட்லாம் பண்ணியிருப்பார், அதெல்லாம் அவரே தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு மேட்டர் இருக்குது. படம் சரியாக எடுக்கலை அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட் எல்லாம் வீணாக போயிடும். அந்த மாதிரி என்ன தான் நம்ம வந்து பாடி நல்லா ஃபிசிக்காக இருந்தாலும் அந்த மேக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்படி கேமரா வைக்கணும், எப்படி கட் பண்ணாமல் எடுக்கணும், எங்கே கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான வேலை. நீங்கள் ஃபிசிக்காக என்ன தான் வச்சுருந்தாலும் அது கடைசியில் அவுட்புட்டை வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு தனி டேலண்ட்டு. ஸோ அந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா டேரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், இந்த படம் பீரியட் மாதிரி எடுத்திருக்காங்க, 70s அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய அவுட் சைட் காட்டலை, ஒரு மணிகுண்டு மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க, அப்புறமா பார்த்திங்கன்னா பாக்ஸிங் பண்ணுற ஒரு 2-3 இடத்த காட்டுறாங்க, வீடு காட்டுறாங்க. இது வந்து நல்ல ஒரு சாமர்த்தியமான ஒரு வேலை. தேவையில்லாமல் இப்போ மெட்ராஸப்பட்டினம் மாதிரி எடுக்கணும்னா அது ரொம்ப சிரமம், ஏன்னா அவங்க ஃபுல்லாக அவுட் சைட்லாம் காட்டுறாங்க அப்படிங்கிறப்போ நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து படத்தில் வந்து டாப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க, ஒரு டைலாக் கொடுக்குறாங்க, அது நம்ம மனசில் அப்படியே பதியுது. அது வந்து ஒரு 2 dialogue இருக்கட்டும், 3 dialogue இருக்கட்டும். இப்போ படத்தில் பசுபதியோட பையனாக கலையரசன் நடிக்கிறாரு, கலையரசனோட ஒய்ஃபாக வந்து சாஞ்சனா நடராஜன் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் இம்ப்ரெசிவாக இருக்குது, நம்ம மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ரைட்டிங் தான். ஒரு ஒரு கேரக்டரையும் வந்து ஒரு சில டைலாக்ஸ் கூட, இப்போ ஜான் விஜய்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஏற்கனவே அவரை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஒரு சில கிளீஷே கேரக்டர்ஸ் அவரை கொடுத்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பில்லால் நல்லா நடிச்சிருப்பார், ஓரம் போல் பிரமாதமாக நடிச்சிருப்பார், ஓரம் போல் ஸ்பின்னி பெடல் எடுத்திருப்பார். அவரை வந்து திருப்பி இந்த படத்தில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து குறிப்பாக இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இந்த டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர். இது வந்து ஷபீர் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு, ஷபீர் கல்லறக்கல் அப்படின்னு அவர் பேர். அவர் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஒரு சில படங்களில் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 23 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் படம் டைட்டில் பேரை போடுறாங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறமா கூட அவரை வந்து ஒரு கேரக்டராக வந்துகிட்டே இருப்பார் கூட, ஆனால் ஒரு கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருப்பார். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு பழைய காலத்து நம்ம ஆளுங்களை பார்த்தா இப்படி மூடியெல்லாம் கர்லிங் விட்டு அந்த மாதிரி இருப்பார். அவர் பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரில. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர்னு வந்து அவங்க சொல்லுவாங்க, நீ முதல்ல டான்சிங் ரோஸ் கூட மோதி ஜெயிக்கப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஒரு ரெஸ்லர், ஒரு ரிட்டையர்டு பாக்ஸர். ஸோ அவர் கூட மோதி ஜெயிங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆர்யாவுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அது வரைக்கும் கூட இந்த டான்சிங் ரோஸ் யார் என்னங்கிறத பெருசாக நமக்கு விஷுவலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது அந்த சீனுக்கு அப்புறம் தான் அவரோட ட்ரைனிங் ரொட்டீன், அவர் என்னென்ன கேப்பபிள் டான்சிங் ரோஸ்னால் அவர் வந்து போயிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருப்பார். அதாவது இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு காமெடி பீஸாக மாறி இருக்கிற ஒரு மாறக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அது எவ்வளோ பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு தெரியுமா? இப்போ டான்சிங் ரோஸ்னால் சும்மா போய் டான்ஸ் ஆடாமல் அவர் கொடுக்குற அந்த பஞ்சஸாக இருக்கட்டும், மிஸ்ஸஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் நிறைய ஆக்ரோபேட்டிக்ஸ்லாம் பண்ணுவார், டைவ்லாம் பண்ணுவார். அது எல்லாமே அவரே ஒரிஜினலாக பண்ணதுனால அது அப்படியே நமக்கு வந்து பயங்கரமாக நமக்குள்ளே போய் பதிஞ்சிருக்கு. எப்படிரா இந்த ஹீரோ வந்து இவரை போய் அடிக்க போகிறாரு அப்படி. சரி, நமக்கு என்ன தான் நமக்கு உள்ளே தெரியும், ஹீரோ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஒரு சவால் விட்டுருப்பார், அதை கண்டிப்பாக எப்படியும் ஹீரோனா ஜெயிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு இது இருந்தாலும் இவனை போய் எப்படா ஜெயிப்பாருன்னு நமக்குள்ளே வந்த ஒரு பயம் வந்தால் தான் நம்ம படத்து என்கேஜிங்காக இருக்கட்டும், இல்லாட்ட நம்ம படத்தை பார்க்காம போயிடுவோம், நமக்கு படம் போர் அடிச்சிடும். அந்த டான்சிங் ரோஸ் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக பின்னி படல் எடுத்துருப்பார், உண்மையிலே டைவ்லாம் அடிச்சுட்டு இருப்பாருங்க. நான் வந்து சத்தியமாக அது வந்து டோட்டலி அவுட் ஆஃப் ஸ்கோப், நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டருக்கு ஏன் வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஃபைட்டில் அவர் தோத்துட்டோம் அப்படிங்கிறதோட முடியாமல் படத்தோட கடைசி வரைக்கும் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார், அதாவது ஒரு ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணணும், ஒரு ஃபைட்டில் நம்ம தோத்துட்டோன்னா அதை நம்ம ஒத்துக்கணும், ஏமாற்றி கெளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கடைசி வரைக்கும் அவர் அந்த ஒரு மோட்டோவோடு அவர் சொல்லிகிட்டு இருப்பார். அதனால தான் அவரோட கேரக்டர் நம்ம மனசில் அப்படி பதியுது. சும்மா ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு கேரக்டர் கூட ஃபைட் பண்ணதுக்கப்புறம் அவர் படத்தில் வராமல் போயிருந்திருந்தால் அந்த கேரக்டர் யார் மனசுலையுமே நின்றுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரையும், இப்போ அதே மாதிரி அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அனுபமா குமார் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் அம்மா மாதிரி இல்லாமல் இவரை வந்து கண்ணாபிரான்னு திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன் பாக்ஸிங் போகிற, ஏன் அங்கே போகிற, இங்கே போகிறேன்னு சொல்லுவாங்களே தவிர அதை பயங்கரமாக மிரட்டுவாங்க, நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு. ஆனால் ஆக்சுவலாக எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உள்ளேயும் ஒரு சின்ன ஆசை இருக்குது, ஆனால் அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அதே மாதிரி இந்த சார்பட்ட பரம்பரைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். அதில் முக்கியமாக வந்து இந்த தனிகா கேரக்டர், அதாவது முத்துக்குமார் அப்படிங்கிறவர் நடிச்சிருப்பார். நம்ம பேட்டையில் செகண்ட் ஹாஃபில் வருவார், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல குண்டா தொப்பி வச்சுட்டு இருப்பார், வேட்டியை இது பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வந்து செம்மையாக நடிச்சிருக்காருங்க. அதாவது அவர் வந்து இந்த ஒரு ஒரு டைமும் ஹீரோவை பேட்டையிலையும் அதே தான் பண்ணார், இதுலேயும் அதே தான். இந்த ஹீரோவை வந்து ப்ரொவோக் பண்ணுவார், போய் ஏதாவது தூண்டிகிட்டு இருப்பார், நமக்கு அவ்வளோ எரிச்சலாக வரும். ஸோ அதுதான் அவர் வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணுறது, அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வில்லன்னஸ் மாதிரியான ஒரு கேரக்டர். அது மாதிரி ஒரு ஒருத்தரும் இந்த படத்தில் அதே மாதிரி வந்து வில்லன்னு சொல்லக்கூடாது, ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் பேர் வந்து கபிலன், ஆர்யா பேர். அவரோட ஆப்பனண்ட் வந்து வேம்புலி அப்படிங்கிறவர், ஜான் கொக்கேன் அவரோட உண்மையான பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவர் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், ட்விட்டரில் கூட பார்க்கலாம். அவர் வந்து இந்த பூஜா ராமச்சந்திரன் அப்படின்னு முன்னாடி எஸ்எஸ் மியூசிக்கில் வருவாங்க, அவங்க இப்போ கூட அந்தகாரம் படத்தில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். இவர் வந்து இந்த படத்தை முடித்து எல்லோரும் பாராட்டினதுக்கப்புறம் அஜித்துக்கு வந்து அவரோட இந்த படத்தை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரமில் வந்து இவர் ஒரு சின்ன ஒரு ரோலில் நடிச்சிருப்பார். அதாவது இந்த இன்ட்ரோவில் ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அது முடியும் போது பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அஜித்தை இதையோ வீசி அட்டாக் பண்ண பார்ப்பார், அந்த ஃபைட்டில் அவர் வருவார். ஸோ இவர் வந்து அஜித்துக்கு டெடிகேட் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சர்ப்ரைசிங்காகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே இருக்கிற கனெக்டை வந்து இது காட்டுது. ஸோ அது மாதிரி இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி, ஒரு ஒரு கேரக்டர்ஸையும் தாண்டி, அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பசுபதி நடிச்சிருக்காரு, மாஞ்சா கண்ணன் அப்படின்ற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே, காளி நடிச்சிருக்காரு, எல்லாருமே ஒரு பிரமாதமான கேஸ்டிங், பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா படம் இந்த மாதிரி தான் வரும். ஒரு சில பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்குது. ஸோ டிஎம்கேவை பற்றி ஓப்பனாகவே சொல்கிறாங்க, சில நேரங்களில் கட்சி அந்த மாதிரி எதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, எமர்ஜென்சி பீரியட் டிஎம்கே இருக்குது அந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய பேர் இப்போ வீடியோ போட்டுட்ருக்காங்க, இந்த படத்தில் வந்தது பொய், டிஎம்கே வந்ததுக்கு காரணம் இது கிடையாது, எம்ஜிஆர் காரணம். படத்தில் 1000 விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு இதை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு ஒருத்தரோட டைரக்டரோட தாட் ப்ராசஸ், சரி ஒரு படம் எடுக்கும்போது டைரக்டருக்கே தெரியும் இதை பற்றி பேசுவாங்களா அதை பற்றி பேசுவாங்களான்னு. ஸோ இது ஒன்றும் அவங்களுக்கு எதுவும் ஆச்சரியம் தராது. கண்டிப்பாக பாரஞ்சித்தோட ரெஃபரன்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அம்பேத்கர் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. படத்தில் 1000 விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வைக்கிறதுல தப்பு இல்லை. இது வந்து எல்லா டைரக்டரும் பண்ணுறது, ஒரு ஒரு டைரக்டர் எடுத்திங்கனாலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சங்கராக இருக்கட்டும், மணிரத்னமாக இருக்கட்டும், சுந்தர்சியாக இருக்கட்டும், ஹரியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லா டைரக்டர்கிட்டேயும் மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆர்ட்டு ஆர்டிஸ்ட்னாலே அந்த மாதிரி தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படம் வரைகிறான்னா அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் வரைவான். மித்தவன்ட்ட போய் திணிக்கணும்னு அவன் பண்ணலை, அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் பண்ணுறான், பார்க்குறவனுக்கு பிடிச்சிருக்கு அவனும் அதே சிங்கில் இருக்கானா அவன் எடுத்துக்குவான், பிடிக்கலனா எடுத்துக்க மாட்டான். சிம்பிள், உங்களுக்கு பிடிக்கலன்னா படத்தை பார்க்காதீங்க, படத்தை தவிர்த்துருங்க, அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் படத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா 2 hours 50 minutes நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 3 hours. பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாட்டு தான். இன்டர்வல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் லெவலுக்கு இருந்துச்சு, கிளைமேக்ஸ் இன்டர்வல் லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ். ஏன்னா இன்டர்வல்லே ஒரு மெயின் அப்போனண்ட்டோட ஃபைட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சீன் வருது. படம் இதுக்கப்புறம் எப்படி நகரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஸ்லோனஸ் ஏற்படுது. ஏன்னா இந்த மாதிரி படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் வரணும், ஒரு டவுன்ஃபால் வந்ததுக்கப்புறம் ஹீரோ எப்படி எந்திரிச்சு திருப்பி அடிக்கிறான் அப்படிங்கிறது தான் ஒரு கதையாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணுவார். எல்லா இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும், எல்லா எந்த படமாக இருந்தாலும் இதுதான் டெம்ப்ளேட். ஆனால் இந்த டெம்ப்ளேட்டை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை வச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸஸை வச்சு காட்டுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு தொப்பையெல்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் நிஜமாக இல்லை, கிராஃபிக்ஸாக இல்லை என்னன்னு தெரில, உண்மையிலே தொப்பெல்லாம் வச்சுருந்தாருன்னா பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதை ரீடேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அவர் தண்ணி அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சில சேட்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார், அங்கே மட்டும் எனக்கு சரியாக ஒட்டலை படம். அந்த இடத்துல எடிட்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு சரியாக ஒட்டலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு சவால் விடுவார், நான் வந்து திருப்பியும் ஃபைட் பண்ணுறேன், நான் வந்து என் உடம்பு வந்து ஒத்துக்கலை அப்படின்னாலும் என் மனசுக்குள்ளே இந்த ஃபைட்டு தான் ஓடிட்டுருக்கு, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு அவர் ஒரு சவால் விடுவார். ஆனால் அந்த சவால் விட்டதுக்கப்புறமா போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சண்டை போடுவார், அதில் கண்டிப்பாக அசிங்கமாக தோற்றுருவார். ஸோ இது வந்து என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா நான் வந்து காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தேன், அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்டேன் எப்போ குண்டானேன்னு தெரியல, ஆனால் ஒரு கிராஜுவலாக கொஞ்சம் நல்லா வெயிட்டு போட்டுட்டேன். ஆனால் என் மனசுக்கு உள்ள கண்ணாடி பார்க்கும்போது நான் குண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அது நம்ம கிராஜுவலாக அந்த மாதிரி ஆகிறதுனால சடனாக வெளியிலேருந்து யாராவது பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணுமே தவிர நமக்கே அப்படி தோணாது. அப்போது ஒரு நாள் வந்து இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஒரு சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு, நான் போய் பயங்கரமாக சவால் விட்டேன், கண்டிப்பாக நான் உங்களோடலாம் நல்லா ஓடிடுவேன் அப்படின்னு. ஏன்னா என் மனசுக்குள்ளே நான் வந்து இன்னும் அதே சின்ன அந்த என்ன சொல்கிறது சின்ன வயசில் இருந்து அதே ஒரு இது தான். ஆனால் என்னோடய ஃபிசிக் மாறிடுச்சு அப்படிங்கிறது என்னோடய மனசு ஏற்றுக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையில் நானும் ரன்னிங் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம். அப்புறம் ரன்னிங் ஓடுறேன், ஒரு 3/4 hours போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம மனசு என்ன தான் நம்ம வந்து ஓடணும்னு நினச்சாலும் உடம்பு ஒத்துழைக்கவே இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் உடனேலாம் நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஆர்யா அந்த ஹார்ட் ஒர்க்கு போட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டேஜுக்கு வந்து அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அந்த மாதிரி போகுது. ஏதோ ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தாருன்னா அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு சில சாக்ரிஃபைஸ் இருக்க தான் செய்யும். இதில் வந்து அந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்து நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து அந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று வரும், கல்யாணம் அவங்க கல்யாணம் வர பாட்டு, அந்த பாட்டு முடியும் போது ஒரு டான்ஸை போடுவாங்க பாருங்கள், அது செம்ம ஹைலைட்டு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அந்த ஒரு சீக்வன்ஸும் படத்தில் பிரமாதமாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ். அதாவது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா நான் வந்து வேறு எந்த படமே பார்க்கல. ஆக்சுவலாக இந்த படத்தையே நான் ஒரு ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட டைஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சில நல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவும் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். அது மாதிரி இந்த படம் அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேனோ அந்தளவுக்கு படம் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலை அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் பெரிய ஸ்க்ரீனில் படம் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்துருக்க வேண்டியது. பரவாயில்ல, தியேட்டரில் பார்த்துருந்தா சில பேர் படம் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா பெரிய ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டரோ இல்லை பெரிய டிவியோ இல்லை லேப்டாப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல சவுண்ட் எஃபெக்டோடு பாருங்கள், படம் பிரமாதமாக இருக்குது. அப்புறம் போன வாரம் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட இன்னும் சில ஃபஸ்ட் லுக்ஸு டைட்டில் லுக்ஸு எல்லாமே வந்துருச்சு. இட் இஸ் ரெய்னிங் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒலிம்பிக்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தியா வந்து ஒரு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க இப்போது பாக்ஸிங்கில், சாரி வெயிட் லிஃப்டிங்கில். இன்னும் 20 நாள் ஒலிம்பிக்ஸு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம், நிறைய நியூஸ் போயிட்டுருக்கோம். படங்களும் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் திருப்பியும் லிஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து August 12 வந்து ஷேர்ஷா அப்படின்னு நம்ம விஷ்ணுவர்தன் ஹிந்தியில் ஒரு படம் எடுத்திருக்காரு, அது யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படத்துக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி வேறு என்ன படத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு தெரில. இங்கிலீஷில் ஒரு சில படங்கள் வந்திருக்கு, பார்க்குறேன். பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு, சொல்கிற அளவுக்கு, ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான இன்னும் நிறைய படங்களை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வேக்சின் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எந்த ஊரில் இருந்தாலும் சரி, என்ன வேக்சின் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், எல்லோரும் தெம்பாருங்க. சீக்கிரமாக சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பாய்.